அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 28 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் முந்தைய ஆட்சியில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் அதே பதவியில் இன்று நியமிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
அப்பொழுதிருந்த ஜனாதிபதி பதவி நீக்கியதாக கடிதம் கொடுத்து அவரை அந்த பதவியிலே இருந்து விலக்கி வைத்தது சட்டத்துக்கு விரோதமான செயல் என்ற காரணத்தினால் சட்டத்தின் பிரகாரம் பிரதமர்.
ஆஸ்திரேலியாவுக்கு அகதி தஞ்சம் கோரி படகில் கடல் வழியாக சென்ற 157 ஈழத் தமிழர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்த ஆஸ்திரேலிய அரசின் செயல் சட்டப்படி சரியானதே என்று ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது குறித்த செவ்வி.
4 அரசாங்கம் இந்த சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் மற்ற 3 இந்த சட்ட விதிகளை அரசாங்கம் மீறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவாறு ஒரு முரணான தீர்ப்பையும் கொடுத்து
இலங்கை தொடர்பான ஐநா விசாரணைகள் பின்போடப்படுவதை எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். நேயர்களே, இன்றைய செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய பலகணி இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் புனிதசீலன் பிரதீபன்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழு பிடித்து வைத்திருக்கும் ஜோர்டானிய வான்படையின் விமான ஓட்டுநரை விடுதலை செய்யுமாயின் தாங்கள் கைது செய்து வைத்திருக்கும் ஈராக்கைச் சேர்ந்த பெண் ஜிஹாதி போராளியை அவர்களிடம் கையளிக்க தயாராக உள்ளதாக ஜோர்டானின் செய்தித்துறை அமைச்சர் முகமது அல் மொமானி கூறியுள்ளார். இதை அரச ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
قال وزير الدولة لشؤون الإعلام الدكتور محمد المومني إن الأردن مستعد لإطلاق سراح
அந்த பெண்ணை 24 மணி நேரங்களுக்குள் விடுவிக்காவிட்டால் தங்கள் பிடியில் உள்ள ஜப்பானிய ஊடகவியலாளரான கெஞ்சி கோட்டோவையும் ஜோர்டானைச் சேர்ந்த விமான ஓட்டுநரையும் கொலை செய்ய போவதாக நேற்று செவ்வாய்க்கிழமை ஐஎஸ் அமைப்பு அச்சுறுத்தல் விடுத்திருந்தது. எனினும் ஜோர்டானிய அமைச்சர் இன்று தெரிவித்துள்ள கருத்தில் அந்த ஜப்பானிய ஊடகவியலாளர் குறித்து ஏதும் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் அந்த 2 பிணை கைதிகளை மீட்பது தொடர்பில் ஜோர்டானும் ஜப்பானும் இணைந்து பணியாற்றி வருகின்றன.
இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவ வாகன தொடரணி ஒன்றின் மீது ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் 2 படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. மேலும் 7 படையினர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனான் பகுதியில் பல இடங்களில் ஷெல்களை வீசியது. இந்த ஷெல் அடி வீச்சில் தனது படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை கூறுகிறது. ஆனால் எந்த தரப்பிலிருந்து வந்த தாக்குதல் காரணமாக இவர் கொல்லப்பட்டார் என்று அது தெளிவாக்கவில்லை.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரும் நோக்கில் படகு மூலம் வந்த 157 மேலான இலங்கையர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்திருந்தது சட்டவிரோதமானது அல்ல என்று அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று குடியேற்றத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறுகிறார்.
To stop people drowning at sea, to stop people coming by boats, we'll continue to do that because we're determined to stop these boats and stop them we will.
இதன் மூலம் சட்டவிரோதமான வகையில் படகுகள் மூலம் வருபவர்கள் தடுக்கப்படுவார்கள் எனும் அரசின் கொள்கைக்கு நீதிமன்றம் அங்கீகாரம் அளித்துள்ளது என்றும் அவர் கூறுகின்றார். அரசின் நிலைப்பாடு நியாயமானது என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது என்றும் அவர் கூறுகின்றார். சுங்கத்துறை அதிகாரிகளை தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் நடுக்கடலில் சுமார் 1 காலம் இருந்தார்கள்.
கிரீஸில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் நாடு தனது கடனை திரும்பச் செலுத்த தவறாது என்று தமது அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் கூறினார். நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளத் தரப்பட்ட 270 பில்லியன் கடன் குறித்த விஷயத்தில் ஒரு நடைமுறை சாத்தியமான, நியாயமான, பரஸ்பர நன்மை தரக்கூடிய தீர்வை யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளுடன் எட்ட தான் விரும்புவதாக இந்த இடதுசாரி தலைவர் கூறினார். ஆனால் சிப்ராஸ் கிரீஸில் மிகவும் வறியவர்கள் சந்திக்கும் மனிதாபிமான பேரழிவை சமாளிப்பதற்கே தான் முன்னுரிமை தரப்போவதாகவும் நாட்டின் இறையாண்மையை மீண்டும் கட்டியெழுப்பப் போவதாகவும் உறுதியளித்துள்ளார்.
இந்தியாவில் இணையதட தேடல் இன்ஜின்களை நடத்தும் கூகுள், யாகு, பிங் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் பிறக்கவிருக்கும் குழந்தையின் பால் இனத்தை கண்டறியும் சோதனைகள் குறித்த விளம்பரத்தை வெளியிடுவதை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று புதன்கிழமை தடை விதித்தது. புதுநல வழக்கின் ஒன்றின் அடிப்படையிலேயே நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வந்துள்ளது.
கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் மட்டும் $18 பில்லியன் லாபம் ஈட்டியிருப்பதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இதுதான் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு பொது நிறுவனம் ஈட்டியிருக்கும் மிகப்பெரிய லாபத்தொகையாகும். இதற்கு முன்பு எக்ஸான் மொபில் மற்றும் கேஸ்ப்ரோம் போன்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் முந்தைய சாதனைகளை இது முறியடித்திருக்கிறது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் முந்தைய ஆட்சியில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீண்டும் இன்று புதன்கிழமை அதே பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கண்டன தீர்மானம் ஒன்றின் மூலம் பதவி நீக்கப்பட்ட முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க இன்று மீண்டும் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். இதன்படி இன்று பகல் கடமைகளை பொறுப்பேற்பதற்காக உச்சநீதிமன்றம் வந்த தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவை கூடியிருந்த வழக்கறிஞர்கள் உட்பட மக்கள் வரவேற்றனர். அதன் பின்பு தனது அலுவலகத்துக்கு விஜயம் செய்த தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க கடமைகளை பொறுப்பேற்றார். முன்னாள் தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டு ஷிராணி பண்டாரநாயக்க அந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டமை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்கள் ஒன்றியத்தின் மூத்த உறுப்பினர் வழக்கறிஞர் எம் ஏ சுமந்திரன்.
பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கம் செய்தது முறையற்ற விதத்தில், ஏனென்றால் பாராளுமன்ற தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படாமல் அப்பொழுதிருந்த ஜனாதிபதி பதவி நீக்கியதாக கடிதம் கொடுத்து அவரை அந்த பதவியிலே இருந்து விலக்கி வைத்தது சட்டத்துக்கு விரோதமான செயல் என்ற காரணத்தினால். அதைத் தொடர்ந்து பிரதம நீதியரசராக பதவியில் அமர்த்தப்பட்ட முகான் பீரிஸ் அந்த பதவியிலே சட்டபூர்வமாக அமர்த்தப்படவில்லை என்ற காரணத்தினாலும் அது சட்ட விரோதமான செயல் என்பதை உறுதிப்படுத்தி திரு முகான் பீரிஸுக்கு ஒரு கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் தன்னை பிரதம நீதியரசராக இனி காண்பித்துக் கொள்ள முடியாது, தொடர்ச்சியாக சட்டத்தின் பிரகாரம் பிரதம நீதியரசராக இருந்த ஷிராணி பண்டாரநாயக்க அம்மையார் திரும்பவும் அந்த பதவியிலே இருந்து தன்னுடைய கடமைகளை மேற்கொள்ளுமாறு அவருக்கு அழைக்கு விடப்பட்டிருக்கிறது.
இன்று மாலை ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த இலங்கை வழக்கறிஞர்களின் சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் உபுல் ஜெயசூரிய இன்று பதவியில் அமர்த்தப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க நாளைய தினம் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவித்தார். முன்னாள் தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை தொடர்பாக அவரது ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் விஜயரத்ன கொடிப்பிலியிடம் கேட்டபோது இது சம்பந்தமாக தனக்கு எதுவும் கூற முடியாதென்று தெரிவித்த வழக்கறிஞர் கொடிப்பிலி தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து ஆராய்ந்து தலைமை நீதிபதி மோகன் பீரிஸ் அறிக்கையொன்றை விடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் தலைமை நீதிபதி முகான் பீரிஸை பதவி விலகுமாறு கோரி வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று காலை உச்சநீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை வழக்கறிஞர்களின் ஒன்றியத்தின் மூத்த உறுப்பினர் வழக்கறிஞர் கே எஸ் ரத்னவேல்.
எனவே அந்த அடிப்படையில் மக்களின் தீர்ப்பை மாற்றுவதற்கான ஒரு சதித்திட்டத்தில் ஜனாதிபதி மற்றும் பிற இணைய அமைச்சர்கள் முக்கியஸ்தர்களுடன் பிரதமர் நீதியரசன் பங்கெடுத்துக் கொண்டு இருந்தார் என்ற அந்த காரணமே போதுமானது அவரை பல பதவி விலக்குவதற்கு. அது மட்டுமல்ல, அது ஒரு குற்றவியல் குற்றமாகும். எனவே இத்தகைய ஒருவர் பதவியில் நீடிப்பது சட்டத்துறைக்கும் நீதித்துறைக்கும் ஒரு ஒரு பாரிய ஒரு ஒரு சவாலாகும். அதே சமயத்தில் ஒரு வெட்கப்பட வேண்டிய துக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக கணிக்கப்படுகிறது. வெளியேற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்து இந்த சட்டத்தின் போராட்டம் நடக்கிறது.
இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது உச்சநீதிமன்ற வளாகம் முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை நேற்றிரவு தனது வீட்டுக்குள் பலவந்தமான முறையில் பிரவேசித்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி உட்பட குழுவொன்று பதவி விலகுமாறு தன்னை அச்சுறுத்தியதாக முன்னாள் தலைமை நீதிபதி மோகான் பீரிஸ் போலீசாரிடம் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளார். இது சம்பந்தமாக போலீசார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளனர். ஆயினும் தான் இந்த குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார்.
கே.எஸ். உதயகுமார், இலங்கை தொடர்பான ஐநா விசாரணைகள் பின்போடப்படுவதை எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை தொடர்பான ஐநாவின் விசாரணைகள் பின்போடப்படுவதையோ அல்லது அது தொடர்பான அறிக்கை ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படாமல் கைவிடப்படுவதையோ தமிழ் மக்கள் விரும்பவில்லை என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டமிட்டபடி அந்த விசாரணை அறிக்கை அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றது. ஐநா விசாரணையை கொண்டு வந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு முன்னின்று செயற்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்தப்பட்ட செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தை அடுத்து அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடரின் போது இலங்கை விவகாரம் கைவிடப்படலாம் அல்லது பிற்போடப்படலாம் என அரசு தரப்பினர் கூறி வருவதை அடுத்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இன்றைய வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தின் விசாரணை அறிக்கையை வெளியிடாமல் பின்தள்ளி போடுமாறு ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். அவர்கள் ஒரு புதிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் தங்களுக்கு கால அவகாசம் தேவை என்றும் உள்ளூர் விசாரணை ஒன்றை தாங்கள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உள்ளூர் விசாரணையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இந்த உள்ளூர் விசாரணைக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியும். உள்ளூர் விசாரணையில் தமிழ் மக்களுக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. ஆகவே அந்த வகையில் மார்ச் மாசம் வரை இருக்கக்கூடிய விசாரணை அறிக்கை என்பது அந்த அறிக்கையில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதும் அந்த விடயங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதும் இந்த அறிக்கை அல்லது இந்த தீர்மானங்களை கொண்டு வந்த அமெரிக்கா முன்னின்று இந்த விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் தமிழ் மக்களினுடைய விருப்பம் மாத்திரமல்ல இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த விசாரணை அறிக்கையில் வரக்கூடிய விடயங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே அந்த வகையில் இவற்றை ஒத்தி போடுவதன் ஊடாக இலங்கையினுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வும் ஒத்தி போடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த வகையில் இவை ஒத்தி போடப்படாமல் இந்த அறிக்கையில் வரக்கூடிய விடயங்களை அடுத்த கட்டமத்துக்கு நகர்த்துவதற்கு ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளும் முன்னிலை வகிக்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கை.
இந்த கோரிக்கையை வந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில முன்வைக்கிறீங்களா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வகையில முன்வைக்கிறீங்களா?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக ஆர்வமாக செயல்பட்டது. நாங்கள் ஜெனீவா வரை சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்காக பேசியது, பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் சென்று அதற்கான ஆதரவை திரட்டியது. அந்த அடிப்படையில் இது நிச்சயமாக தனிப்பட்ட எனது முடிவல்ல, எனது கருத்து மாத்திரமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கக்கூடிய சகல கட்சியினுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கின்றது, இருக்க முடியும். ஆகவே இந்த விடயம் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இலங்கையில் இன பிரச்சனை ஒன்று இருப்பதும் மிக நீண்ட காலமாக அதற்கான போராட்டங்கள் நடப்பதும் அதனாலே இங்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டதும் போன்ற விடயங்கள் சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கான ஒரு தீர்வை நோக்கி போவதற்கு நிச்சயமாக இந்த விசாரணை அறிக்கை ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம். ஆகவே அந்த வகையில் அந்த விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். நேயர்களே, இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இலங்கைக்குள் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் அச்சுறுத்தப்பட்டமை தொடர்பான புகார்களை விசாரிக்க தனிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பவங்கள் உட்பட ஊடகத்துறையினர் மீதான தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த விசேட பிரிவொன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய தேசிய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குழுவின் உறுப்பினரும் ஜேவிபி தலைவருமான அனுரகுமார திசநாயக்காவினால் இது தொடர்பான யோசனையொன்று தேசிய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது.
විශේෂයෙන්ම විශාල ඝාතනයන් සිදු වී තිබෙනවා, පැහැර ගැනීම් සිදු වී තිබෙනවා. ලලිත් කුගන්ගේ අතුරුදහන් වීම, ලසන්ත වික්‍රමතුංග සිවරාම් ඇතුළු පිරිස් ඝාතනය කිරීම.
கடந்த காலங்களில் லசந்த விக்ரமதுங்க சிவராம் உட்பட பத்திரியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். பிரகீத் எகலியகொட, லலித் குகன் உட்பட பத்திரியாளர்கள் காணாமல் போயுள்ளார்கள். உபாலி தென்னக்கோன், போத்தல ஜெயந்த போன்றவர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். இப்படி பத்திரியாளர்களுக்கு எதிராக பல குற்றச் சம்பவங்கள் கடந்த அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த குற்றச் சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்கள் கைதாகி இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. ஆனால் அந்த குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் மிக விரைவாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அதற்காகவே விசேட பிரிவொன்று அமைக்க தேசிய நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று இந்த தீர்மானம் தொடர்பாக குறிப்பிட்டார் ஜேவிபி தலைவரான அனுரகுமார திசநாயக்கா.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு அகதி தஞ்சம் கோரி படகில் கடல் வழியாக சென்ற 157 ஈழத்தமிழர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்த ஆஸ்திரேலிய அரசின் செயல் சட்டப்படி சரியானதே என்று ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர் பால விக்னேஸ்வரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நடுப்பகுதியில் 157 பேருடன் இந்தியாவிலிருந்து வந்த படகு ஒன்று ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் வழிமறைக்கப்பட்டு இவர்கள் கடலினுள் தடுத்து வைக்கப்பட்டு இந்தியாவில் கன்னியாகுமரிக்கு அனுப்பும் நோக்கில் இந்திய கடலில் இவரை கொண்டு செல்லப்பட்டு இவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு 9 பேரை பயிற்சி வைத்து உயிர்காப்பு படகுகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதான முயற்சி வரை எடுக்கப்பட்டு ஆனால் அது சரிவராத நிலையில் இவர்கள் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் கொக்கோஸ் தீவுகளுக்கு முதலில் கொண்டு வரப்பட்டு பின்னர் கேர்டன் முகாம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் இருக்கிற தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் நாவருக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். இதுவும் கூட ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வழக்கு போட்டப்பட்ட பின்னரே இவர்கள் இந்திய கடலில் இருந்து கொண்டு வரப்பட்டு இவர்கள் தம்மிடம் இருப்பதை ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொண்டிருந்தது. இந்த 157 பேர் உடனடியாகவே ஏதாவது விதத்தில் திருப்பி அனுப்பப்படக்கூடாது என்ற அடிப்படையில் முதல்வர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கில் 72 மணி நேர எழுத்து மூணு அறிவித்தல் இல்லாமல் இவர்கள் வேறு இடத்துக்கு நகர்த்தப்பட மாட்டார்கள் என்று ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தது. இருந்தாலும் இரவோடு இரவாக ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இவர்கள் நாவரு என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள், ஒரு தனி நாடு. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் போடப்பட்டது. இவர்களை நடுக்கடலில் வைத்தது பிடித்தது தவறு, இவர்களை நடுக்கடலில் தடுத்து வைத்தது தவறு, இவர்களை நாடு மாற்றியது தவறு என்ற அடிப்படையில் இந்த வழக்கு இந்த வந்த 157 பேரில் ஒருவரை தெரிவு செய்து அவரது பெயரில் போடப்பட்டது. எல்லோருக்கும் சார்பிலும் போடப்பட்டாலும் கூட இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு தனியாளின் பெயரில் தான்.
இந்த வழக்கில் இன்று வந்திருக்கும் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது?
வழக்கில் கேட்கப்பட்டது இந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இவர்களுக்கு நட்டகேடு வழங்கப்பட வேண்டும் என்பது. இதில் 7 குறிப்பான சட்டம் சார்ந்த கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. இது 7 நீதிபதிகளை கொண்ட இந்த உயர்நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்பட்டு 4 நீதிபதிகள் அரசாங்கம் இந்த சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் மற்ற 3 பேர் இந்த சட்ட விதிகளை அரசாங்கம் மீறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளாதவாறு ஒரு முரணான தீர்ப்பையும் கொடுத்து 4-3 என்ற அடிப்படையில் அரசாங்கம் சட்ட விதிகளை மீறவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இது 2013 பிற்பகுதியில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையை வைத்தே செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆஸ்திரேலியாவின் உள்நாட்டு சட்டங்கள் மீறப்படவில்லை என்பதே தீர்ப்பாகும். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு தோற்றிருக்கிறது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்பதை சட்ட நிபுணர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் சர்வதேச சட்டங்களை மீறியதாக ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது. ஆனால் சர்வதேச சட்டங்களை மீறவில்லை அல்லது மீறியது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆஸ்திரேலிய சட்டங்களை மீறவில்லை என்பது சர்வதேச சட்டங்களுக்கும் ஆஸ்திரேலிய சட்டங்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை காட்டுகிறது என்பது ஒரு அவதானம். குறிப்பாக சென்ற வருடத்தின் பிற்பகுதியில் டிசம்பர் மாதத்தில் இந்த சட்டம் ஆஸ்திரேலியாவுக்குள் இன்னமும் மேலாக இருக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வதற்கோ அல்லது இது மாதிரியான இன்னொரு வழக்கை போடுவதற்கோ நிலைமை காணப்படவில்லை என்பதுதான் இப்போதுள்ள நிலைமை. ஆகவே இந்த வழக்கு அரசாங்கம் செய்தது சரி என்ற அடிப்படையில் 4-3 என்ற அடிப்படையில் தீர்க்கப்பட்டிருப்பதுதான் சுருக்கமான செய்தி.
அப்படியானால் ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரி வந்த இந்த 157 பேர் இலங்கைக்கு அல்லது இந்தியாவுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு உங்களுடைய புரிதலின் அடிப்படையிலான பதில் என்ன?
முதலாவதாக இந்த வழக்கு அவர்களது அகதிகள் என்ற அடிப்படை சம்பந்தமாக பேசவில்லை. இவர்களது அகதி அதாவது இந்த பிரதிநிதியாக இந்த வழக்கை போட்டவரின் நிலைமை அவரது அகதி என்ற நிலைமை பேசப்பட்டாலும் கூட இவர் அகதியா இல்லையா என்பது இந்த வழக்கில் பேசப்படவில்லை. அந்த அடிப்படையில் இவர் அகதி இல்லை, இவரை திருப்பி அனுப்பலாம் அல்லது வந்தவர்களை திருப்பி அனுப்பலாம் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு அல்லது இந்த சட்டமன்றத்தின் முடிவு ஒன்றையும் தொடுக்கவில்லை. இருந்தாலும் இவர்களுக்கு எதிரான அல்லது இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அகதியா இல்லையா என்ற விசாரணை இதுவரை நடாத்தப்படவில்லை என்பதை இந்த நீதிமன்ற ஆவணங்கள் காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் உண்மையான அகதிகளா என்பதற்கான விசாரணை இனிமேல் தான் நடாத்தப்பட வேண்டும். அது நடாத்தப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்படும்.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர் பால விக்னேஸ்வரன். தமிழ்நாட்டின் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கர் கிறிஸ்தவ மதபோதனை கூட்டங்களில் இனிமேல் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழக தலைமைச் செயலர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது. இப்படி ஒரு தடை உத்தரவு உங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டதா என்று ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கரை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
அதாவது ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல் 3(1)ல ப்ரீச் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க ப்ரீச் பண்ண இடத்துல என்ன நடந்து போச்சு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிட்டு, அதனால எங்கேயுமே போகக்கூடாது. மூணு, நீங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல போய் பேச போறீங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. இந்த மூணு இடத்துக்கும் போய் நீங்க பேசக்கூடாது. நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா உங்களை ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட்ல உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு டைரக்ஷன். இட்ஸ் அ டைரக்ஷன் கம் த்ரெட்.
சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கறது வந்து அவங்க எதை குறிப்பிட்டு அவங்க அதை இதுல சொல்லியிருக்காங்க?
ஓகே, அங்க மூணு பேரும் ஒரே கார் ஒரு காரில் போனோம். மாராயபுரம் இடத்துல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மாராயபுரம் இடத்துல செல்வராஜ் அப்படிங்கிறவரு ஒரு வீட்டுல ஒரு சபை நடத்துறாரு. அதுல ஒரு ஃபீஸ்ட் மாதிரி வச்சு ஒரு டென்ட் போட்டு வீட்டுக்குள்ள வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வச்சு இன்வைட் பண்ணியிருந்தாரு. என்ன டே டைம் மீட்டிங் என்னைய கூப்பிட்டிருந்தாரு. நான் பேசி முடிச்ச பிறகு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி. சோ இது வந்து 20 இயர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய சபை. இப்போ இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாது, என்ன இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வார்னிங் கொடுத்துருக்காரு. ஏன் வார்னிங் கொடுத்தாருன்னு அவர் தான் கேட்கணும். இன்ஸ்பெக்டர் எஸ்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நான் போயிட்டேன் மறுநாள் அந்த 16th அன்னைக்கு மார்னிங் போயிட்டேன். பாதி வெளியில போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்கள் மறிக்கிறாங்கன்னாங்க. ஏஎஸ்பி வந்தார், யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து என்னைய கூட்டிட்டு போயிட்டாரு. நேரம் வில்லேஜ் கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஒன்னா ஸ்ட்ரைக் போர்ஸ் வந்தாங்க, இவங்களெல்லாம் விரட்டிட்டாங்க. பட் எஸ்டி என்ன உள்ள விடல. அங்க உள்ள வந்திருந்த 100 பேர் அசம்பிள் ஆனவங்கள லட்டி வச்சு இது பண்ணி மிரட்டி வெளியில அனுப்பிட்டாங்க. டென்ட் போடுறது 100 பேர் உட்கார போடுற டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆடியோ சிஸ்டத்தை அனுப்பிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பிறகு இப்பதான் அந்த டிஏஜிட்டு நான் பேசியிருந்தேன். டிஐஜி திருநெல்வேலி அவரோட டைரக்ஷன் கொடுத்திருந்தனால அதுக்கு கீழ்படினுங்கிறதுக்காக என்ன உள்ள போக அலோவ் பண்ணாங்க. ஆனா எல்லாரையும் அனுப்பிட்டாங்க, வெரைட்டி அனுப்பிட்டாங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எம்டியா இருக்கிற இடத்துல அந்த வீட்டுல போய் அந்த வீட்டுல அவர் மனைவி ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. அவங்க பேசிட்டு வந்துட்டேன். திருப்பி வர்ற வழியில எனக்கு எந்த பாதுகாப்பும் தரல. அந்த ஹோஸ்டைல் என்வாயன்மெண்ட், சின்ன வில்லேஜ், சின்னூண்டு ரோடு, கிறிஸ் கிராஸ், அது வந்து ஸ்பீட் எடுக்க முடியாது, பாத்தோல் ஃபுல்லா பாட்டோல். அந்த இடத்துல எனக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்காம விட்டுட்டு எஸ்பியும் ஒரு 100 மென் இருந்தாங்க, விட்டுட்டாங்க. அதனால என்னைய துரத்தி கல்லெறிஞ்சாங்க. 6 மோட்டர் பைக் தான் சினிமா ஸ்டைல ஆட்கள் வந்து கல்லெறிஞ்சாங்க. என் வாகனத்துல கொஞ்சம் டேமேஜ், பட் எனக்கு டேமேஜ் இல்லை. ஸோ இதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவங்க ஆட்கள் யாரெல்லாம் சொல்லியாச்சு, 4 பேரை எஸ்பி யாரையும் அரெஸ்ட் பண்ண விடல. ஸோ இதுல இருந்து இந்த ஹோல் திங் இது வந்து அந்த போலீஸ் ஏற்பாடு பண்ணது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் கூட 2 இளம் பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஒருத்தர் டிரைவ் பண்ணாரு இன்னோவாவை, இன்னொருத்தர் என் கூட வந்தாரு எனக்கு உதவி பண்றவரு. அந்த 2 பேர் மேல எஃப்ஐஆர் என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, நான் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அடுத்தது அந்த செல்வராஜுங்கிறவர் என்னை இன்வைட் பண்ணாரு ஐஏஎஸ் ஆபீசர் இன்வைட் பண்ணின குற்றத்துக்காக அவர் மேல ஒரு எஃப்ஐஆர். எந்த பெர்மிஷன் இல்லாம நீ இந்த கூட்டத்தை இந்த விழாவை நீ நடத்திட்ட அப்படின்னு. எந்த இந்திய சட்டத்துல இப்படி எதுவும் கிடையாது. மேபி போலீஸ் வந்து பாகிஸ்தான் சட்டம் ஏதோ உபயோகிக்கிறாங்க போல தருது. அந்த சட்டத்தின்படி அவர் பெர்மிஷன் கேட்கலன்னு சொல்லி அவர் மேல அவர் மனைவி மேல எஃப்ஐஆர். இதுதான் இந்த ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்க போய் அதை வச்சு கவர்மெண்ட் எனக்கு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. நான் எந்த கிறிஸ்தவ சபைக்கும் போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதாவது பைபிள் எடுத்து எந்த கிறிஸ்தவ சபைக்கும் போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இதை கொடுத்துருக்காங்க. அதை இதை வந்து நான் இதை நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன். ஆனால் இது இது வந்து சட்டத்துக்கு முரணானது, அதனால இதை கோர்ட்ல சந்திச்சு இதை நீக்குவேன். இந்த தடை சட்டத்துக்கு புறமான இந்த தடையை நீக்குவேன். இதுதான் என்னோட
பண்ணல. அரசியல் குறுக்கீடு காரணமா தான் இந்த மாதிரியான நடவடிக்கை உங்க மேல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க?
நோ டவுட், நோ டவுட். அதாவது பிஜேபி அரசாங்கம் டெல்லியில இருக்கு, அங்க இருக்க லோக்கல் மினிஸ்டர், லோக்கல் எம்பி வந்து அவர் வந்து பிஜேபியில மினிஸ்டரா இருக்கிறாரு. அதனால அவர் ஏரியால நாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதுதான் ரூல். அதனால அவங்க என்ன லெவலுக்கும் போறதுக்கு தயார். இதான் நடந்திருக்கேன்னா
ஐஏஎஸ் அதிகாரி உமாசங்கரின் இந்த குற்றச்சாட்டு குறித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார். மீண்டும் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, இதில் நான் ஈடுபடவில்லை. தண்ணீரை விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டதற்காக நான் சொல்கிறேன், எந்த விதமான சம்பந்தமும் எனக்கு கிடையாது.
அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள்ல அரசியல் குறுக்கீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த குற்றச்சாட்டும் புதியதா பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதுக்கு வந்து கூடுதலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பிரச்சனையை சொல்லும் போது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக இருக்க வேண்டும் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அவரவருக்கு அவருடைய மதங்கள் இருக்க முடியும், நம்பிக்கை இருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் எல்லோருக்கும் இருக்க முடியும். இருந்தாலும் கூட அரசு அதிகாரிகள் பொதுவானவர்கள் என்கின்ற ஒரு தோற்றம் தெரியக்கூடிய அளவுக்கு நடந்தால்தான் அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அதை ஒவ்வொருவரும் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் சரியாக இருக்க முடியும். அதற்காக நான் இவர்கள் செய்யக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் நான் தலையிட்டது கிடையாது. ஆனால் ஒன்றை மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், அரசு அதிகாரிகள் இவ்வாறு அவர்கள் களமிறங்குவார்கள் என்று சொன்னால் சீஃப் செக்ரட்டரி தான் அழகி இறங்குவாரு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இறங்குவாங்க, எல்லாருமே இறங்கிடுவாங்க. அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில நாங்கள் இறங்குமான்னு சொல்லிட்டு உரிமைகள் இருக்குன்னு சொல்லி இறங்குனாங்கன்னு சொன்னதுன்னா அரசு நிர்வாகம் எப்படி நடக்க முடியும் அப்படிங்கறத அவங்க அவங்க தான் யோசிக்கணும். ஆனா இதுல வந்து யார் எப்படி போனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் நான் இன்று அமர்த்தப்பட்டிருக்கின்றேன், எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொறுப்பை மட்டும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நான் தலையிட விரும்பவில்லை.
இந்திய அரசின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். நேயர்களே, ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியாளர்கள் மத போதனைகள் உள்ளிட்ட மத நிகழ்வுகளில் நேரடியாக கலந்து கொள்வது என்பது அவர்களின் தனி மனித உரிமையா இல்லையா என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை பிபிசி தமிழோசையின் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் சில சர்வதேச செய்திகள்.
உலக அளவில் கால்பந்து கிளப்புகளில் சர்வதேச கால்பந்து விளையாட்டு வீரர்களை வாங்குவது விற்பதில் கடந்த ஆண்டு மட்டும் 4.1 பில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக கால்பந்து விளையாட்டை நெறிப்படுத்தும் சர்வதேச அமைப்பான ஃபீஃபா ஒரு குறிப்பில் தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களை வாங்குவது விற்பது தொடர்பில் இந்த அளவுக்கு இதுவரை பெருந்தொகையான பணம் செலவழிக்கப்பட்டதும் இல்லை. இந்த விஷயத்திலேயே உலகில் மிக அதிகமாக செலவழித்துள்ளது இங்கிலாந்துதான். இங்கிலாந்து கால்பந்து கிளப்புகள் 2014 1.2 பில்லியன் டாலர்களை விளையாட்டு வீரர்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் செலவழித்துள்ளன. அடுத்ததாக ஸ்பானிஷ் கிளப்புகள், அங்குள்ள கிளப்புகள் 700 மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளன. இந்தியாவும் இதற்கு சளைத்தவர்களாக தெரியவில்லை. இந்தியாவில் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களை பொறுத்தவரை சராசரியாக அதிகமான வயது கால்பந்து வீரர்களை வாங்கியிருந்தாலும் அவர்களும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு பணத்தை செலவழித்துள்ளார்கள். பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வரும் சீனாவோ முதன் முதலாக அதிகம் செலவழித்த 10 நாடுகளின் பட்டியலில் இடம்பெறுகிறது. ஃபீஃபா வெளியிட்டுள்ள இந்த புள்ளி விவரங்களில் ஒரே நாட்டுக்குள் இருக்கும் கிளப்புகளுக்குள் விளையாட்டு வீரர்கள் வாங்கப்படுவது மாற்றப்படுவது குறித்த விவரங்களை தெரிவிக்கவில்லை. அடுத்து வடகொரிய தலைவர் குறித்த ஒரு செய்தியை பார்ப்போம். ரஷ்யாவுக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பொன்றை வடகொரிய தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று ரஷ்ய அதிபர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. 2வது உலக யுத்தம் நிறைவடைந்து 70 ஆண்டுகள் ஆவதை குறிக்கும் சிறப்பு நிகழ்வில் பங்கேற்க வருமாறு வடகொரிய தலைவருக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் வடகொரிய தலைவரான கிம் ஜாங் உன்னின் பெயரை குறிப்பிட்டு ரஷ்யா அந்த தகவலை வெளியிடவில்லை. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் செல்வாரா என்பதும் தெரியவில்லை. அப்படி அவர் செல்வாராயின் 3 ஆண்டுகளுக்கு முதல் முறையாக அவர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும்.
சர்வதேச செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.